ஆதியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா.
தந்தை மகன் தூயாவியின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பள்ளியில் பக்தியோடு நாம் பங்கெடுப்போம். இறைவனுடைய துணை நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தக்கூடியவராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் அவர் எல்லா நிலைகளிலும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். துன்பமான நேரங்களிலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் கூட இறைவன் தன்னுடைய வாழ்வின் வழியாக நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துரைத்து இறைவன் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய கடவுளாக, நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுளாக, தந்தையாக இருந்து வழிநடத்த இத்திருப்பள்ளியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இயலாமல்ல இறைவன், அமைதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமகனின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுலமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். திருத்துதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டு நூலிலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றோர் அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வான தூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் எண்ணால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதார் யார்? நீர் ஒருவரே தூயவர், எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. சொந்தம் நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். சூடுவேன் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 21 வசனங்கள் 12-19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள், உங்களுள் சிலரை கொள்வார்கள், என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சாட்சி அளிக்கக்கூடிய ஒரு நேரத்தை இறைவன் இந்த நாளிலே நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் சாட்சி அளிக்கக்கூடிய ஒரு நபர்களாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் என்றால் அல்லது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் என்றால் அதை பார்த்துவிட்டு அதை சாட்சி அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது அதற்கு சாட்சியம் பகரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து அது கடவுள் செய்ததாக இருக்கட்டும் அல்லது கடவுளுடைய நன்மையாக இருக்கட்டும் அதை நாம் சாட்சி அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு படம் பார்க்கிறோம், அந்த படம் நன்றாக இருக்கிறது என்றால் அதை நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அந்த படத்தின் விமர்சனத்தை கொண்டு நாம் சாட்சி அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால், நான் வேலைக்கு செல்லவில்லை என்றால், என்னுடைய நண்பர்களிடத்திலே எனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை நான் சாட்சியின் வழியாக வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய செயல்பாடுகளை வழியாக அல்லது பல்வேறு காரியங்களின் வழியாக நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் சாட்சி அளிக்கக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இன்றைய யதார்த்தமான உலகில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இயேசு என்ற செய்தியிலே எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அல்லது இது தகுதமான ஒரு நேரமாக இருக்கும் என்பதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு தெரியும், பொது காலத்தினுடைய இறுதி வாரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி வாரத்திலே இந்த கடைசி நிகழ்வுகளை பற்றி எல்லாம் நம்முடைய முதல் வாசகத்தில் திருவெளிப்பாடு நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு பல்வேறு விதமான கற்பனை நிறைந்த பல்வேறு விதமான செயல்பாடுகளை திருவெளிப்பாட்டு ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இறுதியின் நாள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை சொல்லி நாம் பல்வேறு விதமான சிந்தனைகளை இந்த நாட்களில் நாம் வாசித்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இயேசு நச்சின வழியாக எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கும். இயேசுவை பற்றி தெரிந்த நபர்கள், இயேசுவை பற்றி அறிந்த நபர்கள், இயேசுவை பற்றி தெரிந்து பல்வேறு விதமான காரியங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இயேசுவுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் எப்படி சாட்சியான ஒரு வாழ்வை நாம் வாழலாம் என்பதை எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் இயேசு அனைத்தும் நடந்தேறும் முன், அனைத்தும் நடந்தேறும் முன், அதாவது இறுதி காலம் வருவதற்கு முன்பு மக்கள் உங்களை பிடித்து துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அல்லது தொழுகை கூடங்களுக்கு உங்களை அழைத்துச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், சிறையில் அடைப்பார்கள், அல்லது என் பெயரின் பொருட்டு உங்களை அரசரிடத்திலோ அல்லது ஆளுநரிடத்திலோ கூட்டிச் சென்று உங்களை குற்றப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவை அனைத்தும் சான்று பகதருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனக்கு சான்று பகர இவை அனைத்தும் வாய்ப்பாக அமையும். எப்படி? துன்பத்தில், வேதனையில் அவர்கள் கடவுளுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம், அல்லது அந்த அரசலுக்கு எதிராக செயல்படுகிறோம் என்று சொல்லி அரசலிடத்திலும் ஆளுநரிடத்திலும் அவர் பொருட்டு, இயேசுவின் பொருட்டு அழைத்து செல்கிற போது, நாம் துன்பமான நேரங்களில், வேதனையான நேரங்களில் நாம் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு நேரமாக அமையும் என்று சொல்லி இயேசு இன்று அச்சுதலை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இவை அனைத்தும் உங்களுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை தரும் என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த துன்பத்திலே அல்லது வேதனையிலே உங்களுக்கு சாட்சிய வாழ்வு உண்டு, வாய்ப்பளிக்கும், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அழகாக இயேசு சொல்கிறார், என்ன பதில் அளிப்பது என்பதாக என்பதை பற்றி நீங்கள் முன்னதாக சிந்தித்து கொள்ள வேண்டாம். மாறாக நான் உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். நான் உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். அந்த நாவன்மையும் அந்த ஞானமும் உங்களுக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்கும். இறுதியாக அவர் சொல்கிறார், நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இதுதான் இயேசு துன்பத்தில் சாட்சி அளிப்பது எப்படி என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய நற்செய்தி பகுதியின் வழியாக நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். துன்பத்தின் வழியாக சாட்சி அளிப்பது எப்படி? இன்றைய பல புனிதர்கள் நம்முடைய தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய துன்பத்தின் வழியாகவே கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பல புனிதர்கள், இன்று நாம் எந்த புனிதரை எடுத்துக்கொண்டாலும் தங்களுடைய துன்பத்தின் வழியாகவே அவர்கள் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தூய பவுல் நமக்கு நன்றாக தெரியும். அவர் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் எத்தனை முறை என்னை சிறையில் அடைத்தார்கள், எத்தனை முறை என்னை சவுக்கால் அடித்தார்கள், அன்னை எத்தனை முறை என்னை மக்கள் ஊரிலிருந்து வெளியே தள்ளினார்கள், தொழுகை கூடத்திற்கு என்னை அழைத்துச் செல்லவில்லை என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான மக்களுடைய துன்பங்களை எடுத்து சொல்லி தூய பவுல் சொல்கிறார், உன் கிருபை எனக்கு போதும், கடவுளுடைய கிருபை மட்டுமே எனக்கு போதும். இத்தனை துன்பங்கள் என்னுடைய வாழ்விலே இருந்தாலும் நான் கவலைப்படவில்லை, நான் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த சாட்சிய வாழ்வு என்பது என்னை கிருபையின் நிறைவை அழைத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி தூய பவுல் தன்னுடைய கடிதத்தில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், புனிதர் ஆஸ்கர் ரொமேரோ என்று சொல்லப்படக்கூடிய புனிதர் மிக மிக சமீப காலங்களில் அவர் புனிதராக அவர் மாற்றத்தை பெறக்கூடியவராக இருந்தார். புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்ட அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் இவைதான். சல்வத்தோர் என்ற நகரிலே அந்த துன்பப்படக்கூடிய மக்கள் மத்தியில் அவர் ஆயராக இருந்து பணியாற்றிய போது அவர் அந்த துன்பங்களோடு துன்பங்களாக தன்னை இணைத்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவர் ஒரு ஆயர் என்ற நிலையில் அவர் சொகுசாக அந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவர் செயல்படாமல் அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து சென்றிருக்கலாம், அந்த மக்களை அவர் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்துவிடவில்லை, மாறாக நான் கடவுளுக்கு சாட்சி பகர்வது அந்த மக்களுக்கு துணை நிற்பதன் வழியாக என்று சொல்லி அவர் அந்த சால்வத்தோர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களுக்கு அவர் துணையாக இருக்கக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய துணையை, தன் வாழ்வில் கண்ட எல்லா விதமான துன்பங்களையும் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடியவராக இருந்தார். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் அவர், நான் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடியவனாக இருக்கிறேன், இந்த மக்களுடைய துன்பங்களை நான் கண்டேன் என்று சொல்லி மோசே இடத்திலே கடவுள் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி, இந்த மக்களுடைய துன்பங்களோடு நான் பங்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்றால், அந்த மக்களுடைய துன்பங்களோடு நான் என்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன், நான் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு ஆயராக ஒரு மனிதராக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த மக்களோடு இணைந்து அவர் துன்பப்படக்கூடியவராக இருந்தார். அவர் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய மனிதராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது தன்னுடைய அரசாங்கத்தின் எதிரிகளால் வழியாக அவர் சுட்டு கொல்லப்படக்கூடியவராக இருந்தார். இப்படி தன்னுடைய வாழ்வை துன்பத்தின் வழியாக கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை அஸ்கர் ரொமேரோ தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். நம்முடைய இந்திய நாட்டின் முதல் வேத சாட்சியாக இருக்கக்கூடிய தேவசகாயம் பிள்ளையும் கூட தன்னுடைய வாழ்வில் கடவுளை மறுப்பது என்பது மிகவும் சுலபமான ஒரு காரியம் அவருக்கு. ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறியிருக்கிறேன், அந்த கிறிஸ்தவ வாழ்வை நிறைவாக வாழ்வேன் என்று சொல்லி அந்த தேவசகாயம் புனித தேவசகாயம் தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை தன்னுடைய துன்பத்தின் வழியாகவும், அவருக்கு எத்தனையோ வேதனைகள், அவருடைய வரலாறை படிக்கிற போது அவருக்கு எத்தனையோ வேதனைகள், அவரை இங்கும் அங்குமாக அழைத்து அவரை கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக அந்த அரசாங்கம் திருவிதாங்கூடு அரசாங்கம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அரசவை. ஆனால் தேவசகாயம் பிள்ளை தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்கு நான் சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்கிறேன், என்னை எத்தனை முறை நீங்கள் கொடுமைப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் கடவுள் ஒருவரே என்பதை நான் ஆணித்தனமாக சொல்வேன் என்று சொல்லி அவர் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை வாழக்கூடியவராக இருந்தார். இப்படி தன்னுடைய வாழ்வில் இன்று நாம் எத்தனை புனிதர்களை எல்லா புனிதர்களும் எடுத்துக்கொண்டாலும் தங்களுடைய வாழ்வில் எல்லா துன்பங்களையும் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்வை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை பிடித்து துன்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், உங்களை சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் உங்களை அழைத்துச் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், இழுத்துச் செல்வார்கள். ஆனால் இவை அனைத்தும் சான்று பகர, என்னை பற்றி சான்று பகர உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆம், இன்று துன்பங்கள் மத்தியில் நாம் நம்மை எப்படி ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? பல நேரங்களில் நம்முடைய திருநத்திலே துன்பங்கள் வருகிற போது, வேதனைகள் வருகிற போது, அது கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு சாட்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சாதாரண மனிதர்களால் அது முடியாது இன்று. ஆனால் இயேசு நச்சிதிலே துன்பங்கள் வழியாகவும் நாம் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நான் ஒரு புத்தகத்தில் ஒரு நிகழ்வை வாசித்தேன். அமேசான் காடுகளில் பல்வேறு விதமான மூலிகை செடிகள் இருப்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த மூலிகை செடிகளை எல்லாம் எடுப்பதற்காக பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த அமேசான் காடுகளை சுற்றி பல்வேறு விதமான கட்டடங்களை கட்டி அங்கு வாழ்ந்த காட்டுவாசிகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த காட்டிலிருந்த எல்லா விதமான மூலிகைகளையும் அல்லது தேவையான பொருட்களையும் அந்த காடுகளில் இருந்து அவர்கள் பயன்படுத்துவதற்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பல்வேறு விதமான அடுக்கு முறைகளை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ஒரு அருள் சகோதரிகள் மூன்று நபர்கள் அந்த இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த அமேசான் காடுகளில் உள்ள அந்த காட்டு பகுதி அந்த மக்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு தேவையான ஆன்மீக உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக மூன்று அருள் சகோதரிகள் ஒரு சபையிலிருந்து செல்கிறார்கள். அவர்கள் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இரண்டு ஆண்டுகள் ஆகிறது, மூன்று ஆண்டுகள் ஆகிறது. அந்த மூன்று அருள் சகோதரிகள் ஒரு சகோதரி, என்னால் இங்கிருந்து பணி செய்ய முடியாது, காரணம் இந்த பன்னாட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தலைவர்கள் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நம்மை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி பயந்து இந்த மூன்று அருள் சகோதரிகள் ஒரு அருள் சகோதரி தன்னுடைய நாட்டிற்கு ஓடிச் செல்லக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஓடி சென்று விடுகிற நிலையில் அந்த சபையினுடைய தலைவி இன்னொரு அருள் சகோதரியை அந்த காட்டு பகுதிக்கு அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். இப்போது இந்த காட்டிற்கு வந்த புதிய அருள் சகோதரி இந்த மக்களுடைய நிலையை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மக்களை சுரண்டுகிற அந்த முதலாளித்துவ அல்லது அந்த பன்னாட்டு நிறுவனங்களின் தலைவர்களை கேள்விக்கு உள்ளாக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், இந்த காட்டுவாசிகள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் அபகரித்து அந்த அபகரிப்பின் வழியாக இவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை பன்னாட்டு நிறுவனங்கள் செய்வதை இந்த அருள் சகோதரி உற்று நோக்கி இதற்கான ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த மக்களிடத்திலே உங்களுக்கு அநியாயம் நடக்கிறது என்பதை எல்லாம் சுட்டி காட்டி அவர்களை ஒன்று திரட்டி பல்வேதமான போராட்டங்களை இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்பை அந்த அருள் சகோதரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை பார்த்த அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் பல்வேறுமான கொடுமைகளை எல்லாம் அந்த அருள் சகோதரிக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த அருள் சகோதரி தன்னுடைய தாய்க்கு ஒரு அழகான கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில், என்னை இங்கு பல்வேறுமான துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் எனக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் எங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு உணவு கூட கிடைப்பதற்கான வழிகளை அவர்கள் செய்வதில்லை. இந்த மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த அருள் சகோதரனுடைய தாய்க்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அப்போது அந்த தாயினுடைய கடிதம் இவருக்கு கிடைப்பதற்கு முன்பதாக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த சகோதரியை சுட்டு கொலை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து விடுகிறது. அப்போது அந்த இடத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அங்கு அந்த இருந்த இரண்டு அருள் சகோதரிகள் தன்னுடைய அந்த தாயிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறார்கள். அந்த கடிதத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு மகளே, நீ கடவுளுக்காக பணி செய்கின்றிருக்கிறாய். உனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நீ கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்த மக்களை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ அந்த இடத்தில் தொடர்ந்து பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார். இதை பார்த்த அந்த இரண்டு அருள் சகோதரிகளுக்கும் மிகவும் கடினமாக துன்பமாக இருக்கிறது. இதை பார்த்த அந்த மக்களும் வேதனைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சுட்டு கிட்டத்தட்ட அந்த அருள் சகோதரியை சுட்டு 20 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த போராளிகள் அல்லது அந்த மக்கள் முதலாளிகளை எதிர்த்து பல்வேறு விதமான செயல்பாடுகளை செய்து இன்று அவர்கள் தங்களுக்கான உரிமைகளை பெற்று இந்த அருள் சகோதரியின் பணியின் வழியாக அவர்கள் பல்வேறு விதமான செயல்பாடுகளை ஆற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது 20 வருடங்கள் கழித்து அந்த இடத்திற்கு தலைமை அருள் சகோதரி ஒருவர் செல்கிற போது அந்த இடத்துல அந்த பணியை அந்த அருள் சகோதரி அந்த சுட்டு கொல்லப்பட்ட அந்த அருள் சகோதரனுடைய பணியை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர் சொன்ன 2 வார்த்தைகளை அந்த புத்தகத்தின் இறுதியில் எழுதியிருந்தார்கள். துன்பத்தை கண்டு பயந்து விடாமல் துன்பத்தின் வழியாக கடவுளுக்கு சாட்சி பகர்ந்த அருள் சகோதரி என்று எழுதியிருந்தார்கள். ஆன் துன்பத்தை கண்டு பயந்து விடவில்லை, மாறாக துன்பத்தின் வழியாக கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு அருள் சகோதரியாக அந்த அருள் சகோதரி தன்னுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவர் இறந்திருந்தாலும் இன்றும் அந்த மக்கள் அவரை நினைவு கொண்டிருக்கிறார்கள், அல்லது அந்த மக்கள் இந்த அருள் சகோதரின் வழியாக மீட்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இன்று அந்த அருள் சகோதரிக்கு பல்வேறு விதமான புகழாரங்களை சூட்டக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், துன்பங்கள் என்பது நம்முடைய வாழ்வில் தவிர்க்க முடியாத காரியங்கள். பல நேரங்களிலே நம்மை துன்பங்கள் எப்போதும் துன்பங்களாக நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தலைமை அருள் சகோதரி சொன்னது போல துன்பங்கள் நம்முடைய வாழ்வின் எப்போதும் யதார்த்தங்களை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆனால் அந்த துன்பங்களை கண்டு பயந்து விடாமல் அந்த துன்பங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்கிற போது நாம் இறைவனோடு சாட்சி பகரக்கூடிய மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இந்த புனித பவுல், ஆஸ்கர் ரொமேரோ, இந்த அருள் சகோதரி, மற்ற புனிதர்களும் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். துன்பங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையை கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு கொடை. அந்த கொடையை வழியாக நாம் கடவுளுக்கு சாட்சி பகரக்கூடிய மக்களாக, சான்று பகரக்கூடிய மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே தான், நான் சாட்சி அளிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வின் வழியாக சாட்சி அளிக்கக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது இன்பத்தில் மட்டுமல்ல, துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நாம் நம்மை கடவுளோடு இணைத்து சாட்சி பகரக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். அதே தான் இயேசு நச்சின் இறுதி பகுதியில் நமக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார். உங்களை காட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், ஆனால் என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் அந்த அருள் சகோதரிக்கு நடக்கக்கூடியதாக இருந்தது. கடவுளின் பெயரால் அவர்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் தரப்படக்கூடியதாக இருந்தது. அவர்களை அந்த அருள் சகோதரியை கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்வை நாம் காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு துணையாளராக இருப்பார். எல்லா வேதனையான நேரங்களிலும், எல்லா துன்பமான நேரங்களிலும் கடவுள் நமக்கு துணையாளராக இருக்கக்கூடியவராக இருப்பார். நாம் நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? மன உறுதியோடு, துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உறுதியோடு நாம் இறைவனுக்கு சாட்சி பகரக்கூடியவர்களாக இருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பார் என நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்வை காத்து கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக இருப்பார். இறைவனுக்கு நாம் சாட்சி அளிக்கும் மக்களாக நாம் நம்மை ஒவ்வொருவரையும் மாற்றி புது வாழ்வை பெறுவோம். இறைவன் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.
உழைப்பின் கணிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கணிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள்.
ஆண்டவர் தன் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக.
தூயவரான தந்தையே, உமது புகழ்ச்சி பலியை செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இவ்வுலகில் தந்தையாக இருந்தும் திருமகனை பேணி காக்க நீ தந்த புனித யோசேப்பின் மன்றாட்டினால் எங்கள் பணிகளில் நாங்கள் ஊக்கம் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா?
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மகிழ் ஒருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் வணக்க நாளில் தக்க புகழ் உரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்து தூயாவி நிழலிட்டதால் அந்தனை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் அண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து மகிழ்ந்து பாடுவதாவது.